ஆசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமம் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள்.
வானொலி பெட்டிக்கரிகள் குழுமையிலிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை 2019 தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை முதலே தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே வளமை போன்று நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள் நிலைய கலையகத்திலே முகப்பு திருப்திகளுடன் தயாராக இருக்கின்றார். வணக்கம் லக்வன்.
வணக்கம் நேயர்களே. வணக்கம் ஷான்.
ஆமாம், சொல்லுங்கள் எங்களுடைய முகப்பு திருக்குறளை இன்று எமது நேயர்களுக்காக.
இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் அதிகாரம் வாய்மை என்னும் அதிகாரத்திலிருந்து 30வது அதிகாரமாக அமைந்திருக்கும் வாய்மை என்னும் அதிகாரத்தில் 291வது குறளாக முதல் குறள், வாய்மை எனப்படுவது யாதுனேன் யாது ஒன்றும் தீமை இல்லாத சொல்லல். மிகவும் தெளிவாக இருக்கிறது இல்லையா? வாய்மை எனப்படுவது யாதுனேன் யாதொன்றும் தீமை இல்லாத சொடல். அதாவது வாய்மை என்று சொல்லப்படுவது யாதென்றால் அது பிறருக்கு தீமை இல்லாதபடி யாதொரு சொல்லையும் எப்போதும் சொல்லுதல் ஆகும் என்று தெளிவாக எடுத்துரைக்கிறார். வாய்மை எனப்படுவது யாதுனேன் யாதொன்றும் தீமை இல்லாத சொடல். அடுத்ததாக அதே அதிகாரத்தில் 296வது குறளாக அமைந்திருக்கிறது இந்த குறள், பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும். பொய்யாமை அன்ன புகழ் இல்லை எய்யாமை எல்லா அறமும் தரும். அதாவது பொய்யாமை போல புகழ் தருவது ஏதுமில்லை, அதில் தளராமல் உறுதியாயிருப்பது ஒருவனுக்கு எல்லா அறத்தின் சிறப்பையும் தரும் என்று தெளிவாக எடுத்துரைக்கிறார் நம் திருவள்ளுவர் பெருந்துரை. பொய்யாமை அன்ன புகழ் இல்லை எய்யாமை எல்லா அறமும் தரும்.
ஆமாம் லக்வன், இனிய சொற்களை மற்றவர்களுடன் பேச வேண்டும், அத்துடன் பொய் பேசாமல் நாங்கள் நல் உண்மையே இந்த காரியத்திலும் பேசிக்கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த திருக்குறள்கள் அமைந்திருக்கின்றன. அடுத்ததாக நேர்களுக்கு நாங்கள் எவற்றை கொடுக்கலாம் உங்களுடைய கல்வியியல் துறையிலிருந்து?
இன்று நாம் கல்வியியல் துறை இருக்கட்டும், இருந்தாலும் ஒரு அருமையான நூல் கிடைத்தது. அது 7வது அறிவு என்ற நூல். அதை எழுதியவர் இறையன்பு, எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அவர் ஒரு பக்கம் அல்லது இரண்டு பக்கம் அதிகமாக செல்லும் அளவிற்கு தன்னுடைய கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். அதில் ஒரு கட்டுரை என்னை இப்பொழுது மிகவும் கவர்ந்து என்று கூறலாம். அதன் தலைப்பு என்னவென்றால் கருப்பு கண்ணீர். கருப்பு கண்ணீர், அது என்ன? ஒரு பெரிய சந்தேகம் ஏற்படுகிறது இல்லையா?
ஆமாம், கண்ணீரிலும் கருப்பு கண்ணீர் என்று ஒன்று இருக்குதா? அப்ப
தலைப்பு அப்படித்தான் இருக்கிறது. கிரேக்க புராணத்தில் ஒரு கதை உண்டு. ஃபீதான் என்பவன் ஹீலியாஸ் என்னும் சூரிய கடவுளின் மகன். அவன் தன் நண்பர்களிடம் தந்தையை பற்றி கூறிய போது அதை நம்ப யாரும் தயாராக இல்லை. அவன் ஹீலியாஸிடம் சென்று முறையிட்டு சூரியனின் தேர் ஓட்டும் உரிமையையும் குதிரைகளை இயக்கும் பொறுப்பையும் பெற்றுக்கொண்டான். ஆனால் அந்த குதிரைகளோ வழக்கமாக தங்கள் லகானை உறுதியாக பிடிக்கும் பிடி தளர்ந்திருப்பதை உணர்ந்தன. அதனால் தறிக்கட்டு ஓடி பூமியின் மீது சூரியனை மோதச் செய்துவிட்டன. அப்படி மோதிய இடமே ஆப்பிரிக்காவானது. அதன் வாசிகள் நிரந்தரமாக கருப்பாகிப் போனார்கள். பூமியை காப்பாற்ற ஜூபிட்டர் வஜ்ராயுதத்தை செலுத்தி ஃபீதானை கொன்றார். ஆப்பிரிக்கர்கள் கருப்பானதற்கு கிரேக்கர்கள் கூறிய காரணம் இது. கருப்பு மரணம் என்கிற பதம் ஒன்று உண்டு. 1347 பரவிய தொற்று நோயால் ஐரோப்பாவில் மாத்திரம் 250 லட்சம் பேர் 3 ஆண்டு கால அளவில் மரணம் அடைந்துவிட்டார்கள். அதையே கருப்பு மரணம், பிளாக் டெத் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் என அழைத்தார்கள். அந்த கருப்பு மரணமும் பிரான்ஸ் நாட்டுடன் போர் புரிந்ததால் விதிக்கப்பட்ட கடுமையான வரியும் இங்கிலாந்து விவசாயிகளை கிளர்ச்சி செய்ய தூண்டியது. வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சில விவசாய கிளர்ச்சிகளில் இதுவும் ஒன்று என்று நாம் கூறலாம். 1360 April 14 திங்கட்கிழமை பிரான்ஸ் நாட்டின் மீது படையெடுத்துச் சென்ற இங்கிலாந்து படை முகாமிட்டு இருந்த இடத்தை ஒரு பனிக்கட்டி மழை தாக்கியது. எதிர்பாராத குளிரும் இருட்டும் இங்கிலாந்து படையை நிலைக்குலைய வைத்து அமைதி ஒப்பந்தத்தை கையொப்பம் இடுமாறு தூண்டியது. அது ஈஸ்டர் நாளாக இருந்ததால் ஒவ்வொரு ஈஸ்டருக்கு பின்வரும் திங்கட்கிழமையும் இங்கிலாந்து நாட்டினர் கருப்பு திங்கள், பிளாக் மண்டே என அழைத்தார்கள். பிளாக் பிரின்ஸ், கருப்பு இளவரசன் என்பதும் இருட்டு இளவரசன் என்பதும் பிசாசை குறிப்பதாக கொள்ளப்பட்டது. கருப்பு என்பது மோசமான நிகழ்வுகளை குறிக்கும் அடைமொழியானது. நம் எல்லோருக்கும் கருப்பு என்பது துக்கத்தின் சின்னமாய் துலங்க ஆரம்பித்தது. ஆப்பிரிக்க கவிதையொன்றை படிக்க நேர்ந்தது. இறைவா என்னை ஒரு கருப்பனாக இயற்றியதற்கும் எல்லா துயரங்களையும் ஏற்று சுமப்பவனாய் செய்ததற்கும் எனது நன்றி. வெள்ளை நிறம் விசேட நாட்களுக்காய், கருப்போ எல்லா நாட்களுக்குமாய் இருக்க பணித்திட்டாய். இவ்வுலகம் தோன்றிய அந்த முதற் காலை பொழுது நின்று புருஷா மிருக தோல் உடுத்தி பூமியை சுமக்க சமைத்தாய். பெர்னாட்டி என்பவர் எழுதிய பாடலிருந்து எவ்வளவு உருக்கமான வரிகள் பாருங்கள். இரண்டு குருவிகள் பேசிக் கொண்டன. அந்த கிளையில் ஒரு காக்கா ஹவுஸ் குரோ ஏன் இவ்வளவு கர்வமா உட்கார்ந்திருக்கு தெரியலையே. பக்கத்து கிளையிலே ஒரு அண்டங்காக்கா ஜங்கிள் குரோ இருக்காம். அதுகிட்ட நான் தான் எவ்வளவு வெள்ளைன்னு பெருமை அடிச்சுக்கதாம். வெள்ளைக்காரர்களுக்கு நாம் எல்லோருமே கருப்பு தான். ஏனென்றால் கருப்பு என்பது நிறமல்ல, அது இனம்.
ஆமாம் லக்ஷ்மன், அந்த கருப்பு தொடர்பான ஆழ்ந்த சிந்தனை கருத்துக்களோடு நிகழ்ச்சியிலேயே அடுத்ததாக சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பிலே வெளிவந்த ஒரு திரைப்பட பாடலை நேர்களுக்கு கொடுக்கலாம் என்று நினைக்கின்றோம். சொல்லுங்கள் அந்த பாடலை பற்றி.
அந்த பாடல் மிகவும் நல்ல மெட்டில் அமைந்தது. அதில் இடையில் வரும் இன்டர்லூட் என்று கூறுவார்களே, இதில் அதிகமாக முயற்சித்து அதிக நேரம் எடுத்து அமைத்துக் கொடுத்தார் எம் எஸ் விஸ்வநாதன் என்று கூறுவார்கள். அந்த பாட்டு வருகிறது, அடியே நேற்று பிறந்தவள் நீயே என்று தொடங்கும் அந்த பாடல், அருமையான பாடல், கேட்டு பாருங்களேன்.
இனிய பாடலை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய நீண்டகால உறுப்பினரான திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. அவர் படித்ததிலே பிடித்த சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். இதோ அந்த நிகழ்ச்சி.
காலை வணக்கம் நேயர்களே, இன்று மகாலய தர்ப்பணம் ஏன் என்ற விஷயத்தை பற்றி உங்களோடு பயந்து கொள்ள வந்தேன். கர்ணன் மகாபாரத போர்ல கொல்லப்பட்ட பிறகு அவர் உரிய மரியாதைகளோடு ஜமன் அவரை அழைத்துக் கொண்டார். ஜமன் கர்ணனிடம், நீ நிறைய புண்ணியங்கள் செய்ததால் சொர்க்கத்தை நன்றாக அனுபவித்துக் கொள்ளன்னு சொன்னார். கர்ணனும் மகளுடன் சொர்க்கத்தை அனுபவிக்கிறார். சில காலம் கழித்து அவருக்கு பசிக்கிறது. தன்னுடன் உள்ளவர்களிடம் உணவு பெருமாறும் இடம் எங்கே என்று கேட்கிறார். சொர்க்கவாசிகள் திகப்படைந்து அவரிடம், இங்கு இருப்பவர்களுக்கு பசிக்காது, அதனால் உணவு உண்ணும் தேவை இருக்காது என்கிறார்கள். தேவகுரு பிரகஸ்பதி இந்த நடப்பனவற்றை பார்த்துவிட்டு ஆழ்ந்த தியானத்தில் இருந்து இதற்கான விடையை கண்டுபிடிக்கிறார். பிறகு கர்ணனிடம் வந்து கர்ணனின் ஆட்காட்டி விரலை சுவைக்க சொல்கிறார். கர்ணன் ஆட்காட்டி விரலை சுவைத்தவுடன் பசி தீர்ந்து விடுகிறது. கர்ணன் மிகவும் வியப்படைந்து இதற்கான காரணம் என்ன என வினவுகிறார். குரு விளக்குகிறார், கர்ணா, பிறப்பால் நீ ஒரு வள்ளல், நீ யார் எதை கேட்டாலும் உடனே கொடுத்து விட்டாய், ஆனால் நீ அன்னதானம் மட்டும் செய்யவில்லை, அதனால் தான் நீ இங்கே பசிய உணர்ந்தாய். ஆட்காட்டி விரலை சுவைத்தவுடன் பசி தீர்ந்து விட்டதே ஏன் என கேட்கிறான் கர்ணன். குரு விளக்குகிறார், கர்ணா, ஒருமுறை நீ ஏழை பிராமணர் உன் வீட்டுக்கு வந்து உணவு கேட்டார். நீ பொதுவாக அன்னதானம் செய்யும் வழக்கம் இல்லாததால் அதை மறுத்து விட்டாய். ஆனால் உன் ஆட்காட்டி விரலால் அன்னதானம் நடந்து விடத்தை அந்த ஏழை பிராமணருக்கு காட்டின. அவரும் அங்கு சென்று சாப்பிட்டு பசியை ஆட்டி கொண்டார். அந்த புண்ணியம் உன் ஆட்காட்டி விரலில் இருந்ததால் தான் உன் ஆட்காட்டி விரலை சுவைத்தவுடன் பசி தீர்ந்தது. கர்ணனின் கண்களில் நீர் திரண்டு விட்டது. உடனே ஜமதர்மராஜனிடம் சென்று முறையிடுகிறார், நான் ஒரு 15 நாள் பூலோகம் செல்ல அனுமதி வேண்டும், மனித உடலுடன் பூலோகம் செல்ல அனுமதி வேண்டும், நான் போய் அன்னதானம் செய்துவிட்டு வருகிறேன் என்கிறார். ஜமதர்மனும் அனுமதிக்கிறார். கர்ணனும் பூலோகம் வந்து யாரும் அடையாளம் கண்டுகொள்ளாத இடத்தில் அன்னதானம் செய்கிறார். கர்ணன் மிகவும் நல்ல நோக்கத்துக்காக இதை மகளுடன் செய்கிறார். 15 நாட்கள் முடிந்தவுடன் யமன் மீண்டும் வந்து மனித உடலை துறந்து விட்டு சொர்க்கம் பெற சொல்கிறார். கர்ணனும் மகளுடன் செல்கிறார். யமன் நகர்ந்து கொண்டே சொல்கிறார், மனிதர்கள் பூலோகத்திலுள்ள சுகங்களை அனுபவிக்கவே மீண்டும் மீண்டும் பூலோகம் பெற வேண்டும் என்று கேட்பார்கள், ஆனால் நீங்கள் எதற்காக மனித உடலுடன் பூலோகம் வந்தீர்களோ அதை முழுமையாக முடித்துவிட்டு உங்கள் வார்த்தையை காப்பாற்றி விட்டீர்கள், நீங்கள் இப்போது வரம் கேட்கலாம் என்கிறார். கர்ணனும் யமதர்மராஜரே, மனிதர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தீதி உணவு அளிக்க மறந்து விடுகிறார்கள், அதனால் இந்த பட்சத்தில் முன்னோர்களுக்காக செய்யும் தீதி மற்றும் அன்னதான கர்மங்கள் செய்ய சந்ததி இல்லாத முன்னோர்களை கூட சென்று அடைய வேண்டும். கர்ம வினைகளால் பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில் தவிக்கும் முன்னோர்களையும் இந்த பலன் சென்று அடைய வேண்டும் என கேட்கிறார். யமனும் மகளுடன் ஒப்புக்கொள்கிறார். யார் இந்த பட்சத்தில் உணவு அளிக்கிறார்களோ அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். உலகுக்கே சூரியன் சொந்தம் என்பதால் அவரது புத்திரனான கர்ணனும் நமக்கு சொந்தம். அவன் பூமியில் வந்து தர்மம் செய்யும் மகாலய பட்ச காலத்தில் நாம் எல்லோருமே முன்னோர்களையும் வரவேற்று 14 நாட்களும் தர்ப்பணம் முதலானவை செய்ய வேண்டும். கடைசி நாளான மகாலய அமாவாசை என்று முன்னோருக்கு பெரும் படையல் படைத்து அதை ஏழைகளுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். மகாலய பட்ச காலத்தில் நாம் முன்னோருக்காக விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் முன்னோரின் ஆசி நமக்கு கிடைக்கும். நமக்கு மட்டுமன்றி உலகில் உள்ள பிறருக்கும் பசியின்றி உணவு கிடைக்கும் என்பது ஐதீகம். நன்றி, வணக்கம்.
ஆமாம் ஆண்டி, நீங்கள் கிட்டடியிலே நடைபெற்ற ஆடி அமாவாசை தினத்தோடு தொடர்புடையதாக இந்த நிகழ்ச்சியை வழங்கியமைக்காக முத்தமிழோசை வானொலியின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
லக்வன் அந்த கருத்துக்களை தொடர்ந்து நிகழ்ச்சியிலே அடுத்ததாக ஒரு சிறந்த பாடலை இணைக்கலாம் என்று எதிர்பார்க்கின்றோம். சொல்லுங்கள், உங்களுடைய விருப்பமான பாடல் எதுவென்று.
இந்த பாடல் இடம்பெற்ற படம் நவராத்திரி. இது ஒரு முறை ரஷ்யாவுக்கு சென்றிருந்த போது அந்த திரைப்படம் முடிந்தவுடன் இந்த 9 நடிகர்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னார்களாம். அப்பொழுது ஒரே ஒரு நடிகர் தான் நடித்திருந்தார் இல்லையா. அந்த வகையில் மிகவும் பிரசித்தி பெற்ற படம், மிகவும் நல்ல படம். அதிலே இந்த பாட்டு, அதில் அவர் நடித்திருக்கும் திறம், அவருடைய
நடிப்பு திறமையை காட்டுகின்றது
என்று கூறலாம். அதில் இந்த பாடல் தொடங்கும் வரி மிகவும் முத்தாய்ப்பான வரி, கண்ணதாசனுக்கு மிகவும் பிடித்தவர் என்று கூறுவார்கள். இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம். கேட்டு பாருங்களேன்.
ஆமாம், இது அந்த பாடல்.
இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம். இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம்.
தொடர்வது லக்வன். அடுத்ததாக நீங்கள் ஓசோவினுடைய கதைகளிலே மிகவும் ஆர்வமாக படிக்கின்ற ஒருவர், ஓசோவினுடைய தத்துவ கதைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதிலே பிரியமுள்ள ஒருவர், அந்த வகையிலே நீங்கள் இன்றைக்கு என்னத்தை சொல்ல இருக்கிறீர்கள்?
ஓசோவின் கட்டுரை என்று கூற முடியாது, அவருடைய பேச்சு, அதை கட்டுரையாக பின்னால் எழுதினார்கள், அதைத்தான் நாம் இப்பொழுது பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். ஓசோவை பற்றி உங்களுக்கு தெரிந்த கருத்துக்கள் ஏதாவது இருக்கின்றாயா?
ஓசோவை நான் பல கதைகளினூடாகத்தான் அறிந்திருக்கின்றேன். அந்த கதையினுடைய முடிவிலே பெரிய ஆணித்தரமான கருத்துக்கள், சமூகத்தினால் புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு சார்ந்த பல விடயங்கள் இருக்கின்ற கதைகளாகத்தான் அவை இருக்கின்றன. அந்த வகையிலே நான் நினைக்கின்றேன் உங்களுடைய இந்த கதையும் அவ்வாறான ஒன்றாகத்தான் இருக்கும். சொல்லுங்கள்.
சரியாக சொன்னீர்கள். ஓஷோ என்பவர் தான் ரஜினேஷ் என்று முன்பு கூறப்பட்டார். பின்பு ஓஷோ தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். ஓஷோ என்பது ஓஷியானிக் அல்லது ஓஷன் என்ற பொருளிலிருந்து எடுத்துக்கொண்டார். இப்பொழுது நாம் காண இருக்கும் தலைப்பு என்னவென்றால் மிகவும் எல்லோரையும் உலுக்கிய தலைப்பு என்று கூறலாம். அந்த காலத்தில் அவர் வாழும் பொழுது என்ன நேர்ந்தது, எப்படி இதை அவர் அணுகினார், எப்படி மக்கள் எடுத்துக்கொண்டார்கள். தலைப்பு பாருங்களேன், ரொம்ப நமக்கு என்னமோ குலுக்கி போடும். காமத்திலிருந்து கடவுளுக்கு, இதைத்தான் அவர் பேசினார். இப்பொழுது அவர் சொன்ன சொற்களை எழுத்து வடிவில் தந்ததன் மூலமாக நாம் இப்பொழுது பகிர இருக்கிறோம். நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன், உண்மையில் எழுதியதல்ல, என் பேச்சை தொகுத்து எழுதியிருக்கிறார்கள். அதன் தலைப்பு காமத்திலிருந்து கடவுளுக்கு. அதற்கு பிறகு என்னுடைய நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் பதிப்பிக்கப்பட்டுவிட்டன. ஆனால் மற்றவற்றை படித்தார்களா என்பது சந்தேகம்தான். குறிப்பாக இந்தியாவில் எல்லோரும் படித்தது காமத்திலிருந்து கடவுளுக்கு என்ற புத்தகத்தை தான் என்று தெளிவாக கூறுகிறார் ஓஷோ அவர்கள். அவர்கள் எல்லோரும் அதை விமர்சனம் செய்தார்கள், எதிர்த்தார்கள். இன்னும் அதை பற்றி கட்டுரைகளும் மறுப்பு நூல்களும் எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள். மகாத்மாக்கள் அதை மறுத்துக்கொண்டே வருகிறார்கள். மற்ற புத்தகங்களையும் பார்க்கவும் இல்லை, குறிப்பிடவும் இல்லை. புரிகிறதா? நான் ஏதோ ஒரே புத்தகத்தை தான் எழுதியது போல இந்நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் காயப்பட்டு கிடக்கிறார்கள். காமமே காயமாகி விட்டது, அதை குணப்படுத்தியாக வேண்டும். உடல் உறவில் ஏற்படும் பரவசம் தியானத்தின் ஒரு சிறு பகுதியின் ஆரம்பத்தை உங்களுக்கு அடையாளம் காட்டிவிடும். காரணம், அப்போது மனம் நின்றுவிடுகிறது, காலம் நின்றுவிடுகிறது. அந்த சில வினாடிகளில் காலமும் இருப்பதில்லை, மனமும் இருப்பதில்லை. நீங்கள் பரிபூர்ண மௌனத்திலும் பரவசத்திலும் ஆழ்ந்து விடுகிறீர்கள். அது அந்த விஷயம் பற்றிய என் அறிவியல் அணுகுமுறை. காரணம், மனமற்ற நிலைக்கும் பரவச நிலைக்கும் காலமற்ற நிலைக்குமான வேறு வழி எதுவுமே இல்லை. மனம் கடந்தும் காலம் கடந்தும் செல்வதற்கு வழி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு உடலுறவு தவிர வேறு வழியில்லை. தியானத்தின் மூலம் முதல் அடையாளத்தை நிச்சயமாக அதுதான் காட்டுகிறது. நான் மக்களுக்கு இந்த உண்மையை சொல்வதால் தான் உலகமே என்னை கண்டனம் செய்கிறது. காமத்திலிருந்து அதி பிரஜைக்கு செல்வது பற்றி நான் பேசப்போய் உலகம் முழுவதிலும் இருந்து விமர்சிக்கப்பட்டேன், தண்டிக்கப்பட்டேன், கண்டிக்கப்பட்டேன். ஏன் கண்டிக்கிறார்கள் என்பதற்கான எந்த விளக்கத்தையும் யாரும் கொடுக்கவில்லை. என் புத்தகம் 34 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 12 பதிப்புகள் வெளிவந்துள்ளன. எல்லா சன்னியாசிகளும் அதை படித்துவிட்டார்கள். இந்து சமண கிறித்தவ புத்த சன்னியாசிகள் என்று யாராக இருந்தாலும் சரி, சன்னியாசிகளே அந்த புத்தகத்திற்கு சிறந்த வாடிக்கையாளர்கள். சில மாதங்களுக்கு முன்பு இங்கே பூனாவில் சமண மாநாடு ஒன்று நடந்தது. என் செயலாளர் ஆச்சரியமான விஷயம் ஒன்று சொன்னார். சமண சன்னியாசிகள் இங்கே வந்து அந்த புத்தகத்தை மட்டுமே கேட்டார்கள், காமத்திலிருந்து கடவுளுக்கு. அதை வாங்கி தமது ஆடைக்குள் மறைத்து வைத்துக் கொண்டு சத்தமில்லாமல் வெளியே போனார்கள். அவர்கள் வந்ததும் போனதுமே தெரியவில்லை என்றார் என் செயலாளர். காமத்திலிருந்து கடவுளுக்கு என்ற புத்தகம் காமத்தை பற்றியது அன்று, அது அதிப்ரஜை பற்றியது. அதை ஒருவன் கண்டுகொள்ள ஏதாவது ஒரு வழி இருக்க வேண்டும். தன் எண்ணங்களை கடந்து எல்லையற்ற மௌனத்திற்கு செல்ல சிற்றின்பம் இருக்கிறது. அது ஒரு கனப்பொழுதுதான் என்றாலும் அது நிரந்தரமானது. எல்லாமே அங்கே நின்று போய்விடுகிறது. நீங்கள் எல்லா கவலைகளையும் எல்லா இறுக்கங்களையும் அப்போது மறந்து போய்விடுகிறீர்கள் என்பதை சுட்டி காட்டுகிறது அந்த புத்தகம். காமத்திலிருந்து அதிப்ரஜைக்கு செல்வது சாத்தியம் என்பதை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். உங்களுக்கு அதில் மகிழ்ச்சி. உங்கள் காதில் விழுவது காமத்திலிருந்து என்பது மட்டுமே. அதிப்ரஜைக்கு என்பது நீங்கள் காதில் போட்டுக்கொள்வதில்லை. காமம் வெறும் ஆரம்பம் மட்டுமே, அது முடிவானது அன்று. அதை ஒரு ஆரம்பமாக ஏற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. அதையே பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தால்தான் தவறாக முடியும். சுதந்திர உறவு பற்றி நான் எதுவுமே உபதேசிக்கவில்லை. இந்தியாவின் மடத்தனமான மஞ்சள் பத்திரிகைத்தனம்தான் என் தத்துவம் முழுவதையும் அந்த இரண்டு சொற்களில் அடக்கிவிட்டது. 650 புத்தகங்கள் வெளியிட்டு விட்டேன். ஒரு புத்தகம் மட்டுமே காமம் பற்றியது. மற்ற 649 புத்தகங்களை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. காமம் பற்றி பேசிய அந்த ஒரு புத்தகம்தான் அவர்களுக்கு பிரச்சனை. அது கூட காமம் பற்றியது அன்று. அதுவும் காமத்தின் ஆற்றலை ஆன்மீக ஆற்றலாக எவ்வாறு மாற்றுவது என்பதை பற்றியது. உண்மையில் அது காமத்திற்கு எதிரான நூல். அவர்கள் செய்வதெல்லாம் மக்களுக்கு தவறான தகவலை கொடுப்பது, பிறகு அந்த தவறான தகவலின் அடிப்படையில் பழித்தூற்றுவது. என்னை அவர்கள் நியாயமான முறையில் வெளிப்படுத்தவே இல்லை. இல்லையென்றால் இந்தியா புத்திகட்டது என்று நான் நினைத்திருக்கவே மாட்டேன். தந்திரா தத்துவத்தை வெளியிட்ட ஒரு நாடு கஜ்ரஹோ, கொனாரக் போன்ற கோயில்களை உருவாக்கிய நாடு. முட்டாள்தனமாக இருக்க முடியாது. நான் சொல்வதை விளங்கிக் கொள்ள முடியாததாக இருக்க முடியாது. கஜ்ரஹோ கோவில் எனது சாட்சியம். தந்திரா இலக்கியங்கள் எல்லாமே என் சாட்சியங்கள். தந்திரா போன்றவை தாக்குப்பிடித்து இருந்த நாடு இந்திய நாடு. இது ஒன்றுதான். உலகத்தின் எந்த நாட்டிலும் காமத்தின் ஆற்றலை ஆன்மீக ஆற்றலாக மாற்றும் முயற்சி நடைபெறவே இல்லை. நான் அதைத்தான் செய்து வருகிறேன். ஆனால் பத்திரிகையாளர்களுக்கு யதார்த்தத்தில் விருப்பமில்லை, அவர்களுக்கு பரபரப்பில்தான் ஈடுபாடு. எனவே தலைப்பை பாருங்கள், அதன் வழி செல்லுங்கள். இப்படித்தான் ஓஷோ இருக்கிறார்.
ஆமாம், லக்வன் உண்மையிலேயே எங்களுடைய திருவள்ளுவர் பெருந்தகையினுடைய திருக்குறளிலே கூட இந்த காமத்து பால் பற்றி ஒரு பால் தெளிவான முறையிலே மக்களுக்கு விளக்கங்களை கொடுத்திருக்கின்றது. அந்த வகையிலே இது ஒரு புதிய விடயம் இல்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன்.
நிச்சயமாக அதை இன்பத்து பால் என்று கூறுவார்கள். அதை படிக்கும் பொழுது நமக்கு தவறாக கூட காணவில்லை இல்லையா? உதாரணமாக இதை பாருங்களேன், உள்ளினும் தீரா பெருமகள் செய்தலால் கல்லினும் காமம் இனிது என்று கூறுகிறார் திருவள்ளுவர். அதாவது நினைத்தாலும் தீராத பெருமகிழ்ச்சியை எமக்கு செய்வதனால் உண்டால் மட்டுமே மகிழ்ச்சி தரும் கல்லினும் காமமே உலகத்தில் இனிமை தருவதாகும் என்று திருவள்ளுவரே அதை என்டாஸ்மெண்ட் கொடுக்கிறார் என்று கூறலாம் இல்லையா?
ஆமாம், அதை பிழையான முறையிலே எங்களுடைய மக்கள் புரிந்து கொண்டதால் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது. நல்லது லக்வன், அடுத்ததாக நாங்கள் சில அறிவித்தல்களுக்காக செல்கின்றோம். இந்த தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஆகஸ்ட் மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி இலக்கம் 20 பின்லே வீதியில் அமைந்திருக்கின்ற ரெஜிஸ்டர் மண்டபத்திலே மிகவும் சிறப்பு முறையிலே நடைபெற இருக்கிறது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடார்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஆகஸ்ட் மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 20 பிள்ளை வீதி லெஜிஸ்டர் மண்டபத்திலே இடம்பெற இருக்கிறது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து ஆக்லாந்து மல்டி கல்ச்சரல் அமைப்பின் விசேட ஏற்பாட்டிலே மல்டி கல்ச்சரல் எக்ஸ்போ 2019 எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நாளை ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் பிற்பகல் 12 மணி முதல் 4 மணி வரை மவுண்ட் ஈடன் போர் நினைவு மண்டபம், அதாவது இலக்கம் 489 டொமினியன் வீதி மவுண்ட் ஈடன் போர் நினைவு மண்டபத்திலே இந்த சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக இடம்பெற இருக்கிறது. பல கலாச்சார நிகழ்ச்சிகளோடு பல சுவையான உணவு பண்டங்களும் விற்பனைக்காக இருக்கின்றன. இலவசமான அனுமதியுடன் இந்த நிகழ்ச்சியை கலந்து கண்டுகளிக்குமாறு அன்போடு அழைக்கின்றார்கள் ஆக்லாந்து பல் கலாச்சார அமைப்பினர்.
நியூசிலாந்து காந்தி இல்லத்தின் ஆதரவில் சிரிக்கலாம் வாருங்கோ. அவுஸ்திரேலியா சிட்னி மெல்பர்ன் நகரிலும் நியூசிலாந்து அக்லாந்து நகரிலும் பல வருடங்களாக நகைச்சுவை நாடகங்களை நெறியாழ்க்கை செய்து தானும் நடித்து மேடையேற்றி வருபவரான ஜே ஜெயமோகன் அவர்களோடு இணைந்து ஷர்மினிஸ்டோடர் ராஜன் தர்மராஜ் ஆகியோர் இணைந்து விளங்கும் சிரிக்கலாம் வாருங்கோ சனிக்கிழமை மாலை 6:15 இடம் மவுண்ட் அல்பர்ட் போர் நினைவு மண்டபம். தொடர்புகளுக்கு சுரேன் 0215272747, ருத்ரா 0211549791, தாஸ் 0211395404, மேர்வின் 0211449091, சிவா 0212295172726, பிரபா 0212677709. மிக சொற்ப நுழைவுச் சீட்டுகள் இருப்பதால் இப்போதே உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
லக்வன் அறிவித்தல்களை தொடர்ந்து நிகழ்ச்சியின் நேரமும் ஏறக்குறைய நிறைவுக்கு வருகின்றது. என்ன விடயத்தை இறுதியாக நாங்கள் நேர்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கிறீர்கள்?
அடுத்ததாக ஒரு நல்ல பாடலை கேட்போமே. பாவ மன்னிப்பு என்ற படத்தில் அருமையான பாடல், நல்ல தத்துவமார்த்த கருத்துக்கள் உள்ள பாடல், கண்ணதாசனை மிகவும் கவர்ந்து பாடுனது.
எனக்கும் அந்த பாடல் நன்றாக பிடிக்கும். நான் என்னை அறியாமலே அந்த பாடல்களை பல தடவைகள் மோட்டார் வண்டியை செலுத்துகின்ற போது கூட அதை பாடுகின்ற சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு.
அதன் முதல் வரி வந்த நாள் முதல் என்று தொடங்கும் அருமையான பாடல்.
ஆமாம் லக்வன், அந்த பாடலோடு நிகழ்ச்சி நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு இதே வானொலிகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் மற்றும் ஆண்டி புஷ்பராணி ஆகியோரோடு உங்களுடைய இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷான் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே. வணக்கம் ஷான். இது இலக்கண சொக்கலிங்கம்.
கண்டா எதிரொலி கேட்டான் வானொலி ப எதனை கண்டா பணம் தன்னை படைத்தா எதனை கண்டான் பணம் தன்னை படைத்தா மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏ